நாம் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திலிருந்து முதல் வாரத்தை கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்ப்போம். அதிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனமாகிய அப்போஸ்தல நடபடிகள் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்வதற்கு முன்பதாக அவர் பேசின கடைசி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னார் ஆண்டவர். ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்மை கர்த்தர் சாட்சியாக வச்சிருக்கிறார். அதற்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது நாம் எடுக்கிற தீர்மானத்திலோ அல்லது நம்முடைய திட்டமிடுதலிலோ வருவது கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, அவர் நமக்கு பலன் கொடுக்கும் போது மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர நாம் தீர்மானிக்கிறதுனால் திட்டமிடுகிறதுனால் அது நடப்பது இல்லை. இதனால தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கடந்த மாதங்களில் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்து எதிலெல்லாம் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார் என்பதை நம்ம வரிசையா நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைரியமாய் நின்று கர்த்தருக்காக நிற்பது, பரிசுத்தமாய் இருப்பது, ஜெப வாழ்க்கை, இப்படி பல விதங்களிலே அவர் நம்மை சாட்சியாகி வைப்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தம் செய்கிறதிலே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். என நம்முடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே வல்லமையாய் பேசக்கூடியது. நம்முடைய வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கை வல்லமையாய் பேசும். அதிலும் நாம் தேவ சித்தத்தை செய்து ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஏற்ற சாட்சியாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த தேவ சித்தத்தின்படி வாழ்வது எப்படி, அத இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு சின்ன காரியத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். கொடுத்த ஒரு சின்ன காரியத்தை பார்க்க போறோம். தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதற்குரிய சாட்சியை நமக்கு தர இந்த உலகத்திலே தேவ சித்தம் அப்படின்னு ஒன்னு இருந்துகிட்டே இருக்குது. பொதுவான தேவ சித்தம்னு ஒன்னு இருக்குது, காமனா ஆண்டவர் வச்சிருக்கிற தேவ சித்தம்னு ஒன்னு இருக்குது. பொதுவாக எல்லாரும் செய்யறது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. இதுல வந்து எனக்கு இந்த சித்தம் இல்லை, உனக்கு அந்த சித்தம் இல்லைன்னு பேச்சே கிடையாது. இது காமன், புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இது பொதுவானது. எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவை குறித்து உங்களுடைய தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இது காமன். இதுல வந்து எனக்கு தான் இது தேவ சித்தம், இது அவருக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொதுவான தேவ சித்தம்னு ஒன்னு இருக்கிறது ஒரு பக்கம், அடுத்த பக்கத்தில் நம்முடைய வாழ்க்கைக்குரிய தேவ சித்தம் அப்படின்னு ஒன்னு இருக்குது. நான் இதைத்தான் செய்யணும், நான் இதை செய்யக்கூடாது, அவங்க செஞ்சாலும் நான் இதை செய்யக்கூடாது, இப்படி ஒன்னு இருக்குது. அவங்க செய்யலைனாலும் நான் இதை செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது நமக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு தேவ சித்தம் இருக்குது. அந்த தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். பொதுவான தேவ சித்தத்திலையும் நம்ம கரெக்டா இருக்கணும், அதே நேரத்தில் நம் வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் பிரத்யேகமாய் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று நமக்கென்று தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ சித்தத்திலேயும் சரியா இருக்கணும். புரிதலா அந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தேவ சித்தம்னா மொட்டையனம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதை நீங்க காமனான தேவ சித்தம்னு ஒண்ணு, எனக்கென்று பிரத்யேகமாய் ஆண்டவர் வைத்த தேவ சித்தம்னு ஒண்ணு, ரெண்டையுமே நான் கவனித்து நடக்கும் போதுதான் நான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆமேன். புரியுதா? ரெண்டையும் நல்லா கவனி. இதெல்லாம் நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சாதாரணமா ஒரு இந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தேவ சித்தம் அப்படின்றத வார்த்தை மட்டும் ரொம்ப வெயிட்டான வார்த்தை, சாதாரண விஷயமே கிடையாது. அந்த தேவ சித்தம் தான் நம்மளை வந்து பரலோகத்தில் சேர்க்க போகுது. அந்த தேவ சித்தம் தான் நம்மை ஆண்டவரோடு நெருங்கி வாழ வைக்க போகிறது. அந்த தேவ சித்தம் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. அந்த தேவ சித்தம் தான் உங்க வாழ்க்கையில உங்களை சந்தோஷமாய் வாழ வைக்க போறது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாம நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எதை கொடுக்கிறோம் அதை தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால சந்தோஷமா அந்த உலகத்துல வாழ்ந்துடவே முடியாது. அப்படி வாழ்ந்த சரித்திரம் யாருக்குமே கிடையாது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி கொண்டு துக்கமாய் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் சரித்திரமும் கிடையாது. இதுதான் உண்மை. நீங்க ஆண்டவரை, நீங்க அவருடைய சித்தத்தை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உங்க லைஃப் உண்மையா சொல்றேன் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு நம்ம ஒருபோதும் சந்தோஷமாய் வாழ்ந்து விட முடியாது. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். சரி, இருக்கட்டும். இங்கே நாம் இப்பொழுது இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு பொதுவான தேவ சித்தம், அது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதனா இன்னைக்கு நம்ம கர்த்தர் தியானிக்கும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:30-32 வரைக்கும் படிப்போம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். போதும். இங்கே பார்க்கும் பொழுது சிமியோன், இவன் ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தமான், நீதியும் தேவபக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருந்தவன், இவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். இதை 25 படிச்சுன்னு தெரியும், இவன் ஒரு அருமையான தேவ மனுஷன். இப்படிப்பட்ட இந்த தேவ மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்பார்த்து அவன் ஆவலோடு காத்திருந்தான். கர்த்தர் அவனுடைய மன விருப்பத்தை கனப்படுத்தி அவர் பிறக்கிறதை, அந்த குழந்தையை நீ பார்க்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நீ வரப்போறதில்லைன்னு கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டார். ஸ்பெஷல் பிளஸ்ஸிங், இதான் ரொம்ப ரேர் பிளஸ்ஸிங். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்து, கண்டிப்பா இந்த இடத்துல அவனுக்கு பார்க்கும்போது எப்படியும் 400 மேலதான் இருக்கும், குறைஞ்சபட்சம் 400, ஒருவேளை 450 ஆனது இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். அவட ஒரு நீண்ட ஆயுளோடு இந்த மனுஷன் இருக்கிறான். கிறிஸ்துவை கண்ட பிறகுதான் நீ பரலோகத்துக்கு வருவேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவே, அதுக்கு பிறகுதான் உனக்கு மரணம் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தை பிறந்து விட்டது. 8வது நாளிலே தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது இந்த சிமியோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீ நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இரட்சகர் பிறந்து விட்டார், இப்பொழுது தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறார், நீ போய் அந்த குழந்தை பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உணர்த்தினார். ஏன்னா அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார் என்று 25வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். இன்னைக்கு செய்தியுடைய காரியமே இதுதான், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவ சித்தத்திலே நடத்துறார். அப்படி பார்க்கும்போது இந்த சிமியோனுக்கு அவருக்கு என்ன ஒரு தேவ சித்தம் வச்சு, அப்படி கர்த்தர் என்ன செய்தார், அவரை கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே அந்த குழந்தையை அவர் ஆவலோடு தன் கையில ஏந்திரார். ஏந்திர உடனே அந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவ சித்தம் இவருக்கு வெளிப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த மனுஷன் தேவ சித்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவ சித்தமும் வெளிப்படுது. ஒன்னு சொல்றேன், நீங்க தேவ சித்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரா இருப்பீர்கள் என்றால் இன்னும் அநேக தேவ சித்தங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். இது பெரிய விஷயம். இவன் ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையில் பர்சனலா அவன் தேவ சித்தத்தில் வாழ்ந்துருக்கிறான். இப்பொழுது மற்றவருடைய காரியத்தை குறித்த தேவ சித்தமும் இவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுவும் யாருக்கு? ரட்சகருடைய வாழ்க்கை குறித்த தேவ சித்தத்தை சொல்றான். உலக ரட்சகருக்கு ப்ராபசி கொடுக்கிறான் இவன். என்ன ஒரு மேன்மேல, இயேசு கிறிஸ்து தான் உலகத்திற்கே எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கே டைரக்டா ப்ராபசி கொடுத்தவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னால நிறைய பேர் கொடுத்தாங்க. ஏசாயா முதற் கொண்டு மோசையிலிருந்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னால கொடுத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தவுடன் அவருக்கு நேர ப்ராபசி கொடுக்கிறான். பாருங்க, இந்த கிரேஸ் வேற யாருக்குமே கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் வந்து நின்று. இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அன்னைக்கு அவன் சொன்னத தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. ஆமென். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, நாம் பாருங்க அந்த ஒரு வார்த்தை, அதுதான் இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அந்த ப்ராஃபசி தான் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகி இன்னைக்கும் உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாமும் அந்த கூட்டத்திலே நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இந்த இயேசு கிறிஸ்து புறஜாதிகளின் நடுவிலே பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் அவர் பிரகாசிக்கணும். ஏன்னா அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, அவர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். அந்த பிரகாசம் முங்கிடக்கூடாது, அந்த பிரகாசம் அதிகரித்துக் கொண்டு போகணுமே தவிர அந்த பிரகாசம் அங்கிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த பிரகாசம் அங்கிடக்கூடாது, அது தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நமக்குள் ஆண்டவர் கொடுத்த அந்த பிரகாசத்தை நாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த பிரகாசம் அதிகரிக்கணும், அந்த பிரகாசம் அங்கிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி எனக்குள் இருக்கிறவர் யார்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். புரியணும் ஒவ்வொருத்தரும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகி இயேசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் கண்டிப்பாய் அவருக்கென்று பிரகாசிக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். என் வாழ்க்கை ஒரு ரேடியேட் ஆகணும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசம் உடையதா இருக்கணும். சரி, இதனை பார்க்கும் பொழுது இந்த புறஜாதிகள் என்கிற கான்செப்ட், இதை இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சிமியோன் உரைத்தாலும் பின்பு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அது எப்படி நிறைவேறியது, எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் தொடர்ந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம சுருக்கமா சில விஷயத்துல பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து அதன் பிறகு இந்த உலகத்திலே வளர்ந்தார். 30வது வயதிலே ஊழியத்தில் வந்தார். முதல் கட்டமாக அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படி ஆரம்பிச்சு 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். 12 பேரை அவர் தெரிந்து கொண்டு ஊழியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கும்படி அவர்களை பயிற்சி கொடுக்கிறார். 3 வருஷம் அவரோடு கூட வைத்திருந்து ஊழியத்தின் காரியங்களை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வித்தியாசமான வார்த்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5-6. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். 23 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது ரிவர்ஸ்ல பேசுறார். அவர் பிறந்த 8வது நாளிலே அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாயிருப்பார் என்று சிமியோன் முன்னுரைத்தார். 650 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். புறஜாதிகளின் தேசமாகிய கலிலேயாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா 7 அதிகாரத்தில் ஏசாயா 650 வருஷத்துக்கு முன்பதாக அதை முன்னறிவித்தார். அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்பது திரும்ப 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 அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுது சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்கள் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே போங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், இது காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் சுவிசேஷமானது புறஜாதி ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து அந்த 12 உடனே கிளம்பி, நான் இஸ்ரேல பாத்துக்கிறேன், நீங்க இந்தியாவை பாத்துக்கங்க, நீங்க ஜப்பானை பாத்துக்கன்னு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்பல. யாரும் எங்க அனுப்பல. இந்த காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாரை மட்டும்தான் நம்ம போக்கஸ் பண்ணணும்ட்டாரு. அப்ப இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்புள் நடத்தணும், இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்புள் நடத்தணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், இதுதான். ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, அவங்க மைண்ட்ல அது ஸ்ட்ராங்கா ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு போறார். மத்தேயு 15 அதிகாரத்துக்கு வருவோம். அவர் ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது ஒரு பெண் அவளை சந்திக்கிறாள். 22, 23, 24 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். போதும். இப்பொழுது ஒரு காரியத்தை நேர பார்க்கிறாங்க. கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவள் அல்ல, இவள் ஒரு புறஜாதி பெண். இவளுடைய மகள் பிசாசு பிடித்து அலக்கழித்து மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் பரிதாபமாய் இந்த பெண் ஓடி வந்து அவரை தொடர்ந்து கூப்பிடுற, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து கண்டும் காணாதது போல, காதில் கேட்டும் கேளாதது போல போயிட்டே இருக்கிறார். ஆனா அந்த பெண் அவரை விடுவதா இல்ல, பின்தொடர்ந்து வந்தாளாம், கூப்பிட்டுக்கிட்டே வரா. அவர் காதில் விழாத மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் கேட்காதது இல்ல, கேட்கும், கேட்டுட்டே கேளாதது போல போயிட்டே இருக்கிறாரு. அவள் தொடர்ந்து, ஆண்டவரே, என் மகளுக்கு இறக்கும். அப்ப உண்மையில யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த தாய் வந்து இப்படி தொடர்ந்து தேடிட்டே வந்திருப்பா. யோசிச்சு பார்க்கணும். ஏதோ சாதாரண பிரச்சனை, சரி ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்து, சரி வரல போல போயிடலாம். ஆனால் பின்தொடர்ந்து கூப்பிடுறாள்னா எவ்வளவு மோசமான நிலைமையில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இருந்திருக்கணும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இருந்திருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை, போயிட்டே இருக்கிறார். ஒரு பக்கத்துல அதை பார்க்கிற சீஷர்களுக்கே கொஞ்சம் பரிதாபம் வந்துருச்சு. ஐயோ, இந்த பெண் இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டே வரா, ஆனா இவர் ஒண்ணுமே பதில் சொல்லாமையே போறாரே. ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும், பாவம் தொடர்ந்து கூப்பிட்டே வந்துட்டு இருக்கிறா, அவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்க, ஏதாவது செய்யுங்க, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட ஏதாவது ஆகும், அனுப்பிவிடுங்க ஆண்டவரேன்னு கேட்கறாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல. காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்ட்டார். ஆனால் அதன் பிறகு அந்த பெண் தொடர்ந்து அவரை விடாப்பிடியாய் பிடித்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள் என்பது வேற விஷயம். ஆனால் இந்த சம்பவத்தை சீஷர்கள் நேர்லேயே பார்த்தாங்க. அடுத்த வார்த்தை அவர் சொன்னது ரொம்ப கடினமானது, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. இதெல்லாத்தையும் அவர் இங்க பக்கத்திலிருந்து சீஷர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. பேதுரு முதற்கொண்டு அதெல்லாம் கவனிச்சாங்க. தங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு மட்டும் போங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இவருடைய ஊழியத்திலும் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறாரு. தேடி வந்து கேட்கிறவங்களுக்கு கூட அவர் உடனே பதில் கொடுக்கிற நிலைமையில் அவர் இல்லை. ரொம்ப கெஞ்சி வற்புறுத்தி அவருடைய வார்த்தையை வைத்தே அவரை மடக்கக்கூடிய லெவலுக்கு அந்த பெண் வந்த பிறகுதான் இறங்கினார். மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவருடைய வார்த்தையை வச்சு அவரை மடக்கிட்டார் அந்த பெண். அதுக்கு பிறகுதான் இறங்கினார். அப்ப இதெல்லாம் பார்த்து 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 இவங்க வந்தவங்க, இந்த பன்னிரண்டு சீஷர்களும் இந்த மூன்றரை வருஷத்துல இதையே தான் பார்த்தாங்க. அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போக்கஸ் பண்ணார், புறஜாதி ஜனங்களை அவர் எப்படி அந்த நேரத்தில் அவங்களை போக்கஸ் பண்ணாமல் வாழ்ந்தார், இவங்களையும் போக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இது எல்லாமே இவங்களுக்கு பார்த்து 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 வளர்ந்தாங்க. கடைசியில் அவருடைய சிலுவை மரணம் முடிந்தது. அவர் சிலுவை மரணம் முடிந்து அவர் பரமேதி செல்வதற்கு முன்பதாக உயிர் தெழுந்த பின்பு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. இதை அவர் கடைசியில் அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக கடைசியா சில விஷயங்களை சொல்லும் போது இதையும் சேர்த்து சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போகாதீர்கள், போக அந்த வீட்டை அவங்களுக்கு மட்டும் போக மற்ற இடத்துக்கு போகாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னது அவங்க உள்ளத்துல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டிற்கு அந்த தேவ பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னார். அப்படியே அவர் ஊழியம் செய்தும் காண்பித்தார். இதை பார்த்து பார்த்து அவங்க மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் ஆயிடுச்சு, அது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சுவிசேஷத்துக்குரியவர்கள், அவங்களுக்கு தான் ரட்சிப்பு கொண்டு செல்லப்பட வேண்டும், புறஜாதிகளுக்கு கிடையாது. இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அன்றி மற்ற இடத்திற்கு நான் அனுப்பப்படவில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். இதை பார்த்து மூன்றரை வருஷம் இவங்களுக்குள் பதிந்த அந்த காரியம் இப்ப அவர் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி சொன்னாலும் அது ரொம்ப எடுபடல, டக்குன்னு அவங்களுக்குள்ள மனசுல பதியல. ஏன்னா மூன்றரை வருஷம் இது ஸ்ட்ராங்கா விழுந்துருச்சு. இந்த சூழ்நிலையிலே இவர் கொடுத்த இந்த கடைசி கட்டளை சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போங்க, எங்க உள்ளத்தில் அது பதியல. பதியலன்றது உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன், அது பதியல. அதே மைண்ட் செட்ல தான் ஊழிய செஞ்சாங்க. அதனாலதான் அவர் அந்த அப்போஸ்தலர் 1:8 வாசித்து சொல்லும் பொழுது சொன்னார், கடைசி வார்த்தை சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கடைசி வார்த்தை அதை சொல்லிட்டு தான் இங்க பாத்தீங்கன்னா மத்திய 10 அதிகாரத்தில் சமாரியாவுக்கு போகாதீங்கன்னு அடிச்சு சொன்னாரு. ஆனா இப்ப சொல்றாரு யூதையாவிலும் சமாரியாவிலும் புறஜாதியருடைய தேசத்துக்கு போகாதீங்கன்னாரு மத்திய 10 அதிகாரத்தில். இப்ப சொல்றாரு பூமியின் கடைசி பரியந்தம் போங்கிறாரு. இப்ப காலம் மாறிவிட்டது. அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் முடிந்து அவர் பரமேதி சென்ற பின்பு சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு நேராய் திருப்பப்பட்டு விட்டது. இப்ப கவனிக்கணும், இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு நேராய் திருப்பப்பட்டதனால இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளையா இருக்கிறோம். இந்த புறஜாதிகளின் தேசத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனாலே இந்த தேசத்தில் இருக்கிற கடைசி மனுஷன் சுவிசேஷத்தை அறிகிற வரைக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கணும், அறிவிக்கணும், அந்த வெளிச்சத்தை கொண்டு செல்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஏதோ ஒன்னு மனசுல பதிச்சுக்கிட்டு அதே வாழக்கூடாது. இந்த சீஷர்கள் அவர் உயிரோடு இருந்து ஊழியம் செய்த நாட்களில் சொன்னதை மனசுல பதிச்சுக்கிட்டாங்க, பதிச்சுட்டு அதையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை மாத்திக்க முடியல, ஈசியில ஈசிய மாத்திக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், ஏதோ ஒரு பழைய கான்செப்ட நீங்க மனசுல பதிச்சுக்கிட்டு, ஒரு பாரம்பரியத்தை உங்க மனசுல பதிச்சுக்கிட்டு, இப்படித்தான் நான் வாழுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு அதிலேயே வாழ்வதற்கு உங்கள் இருதயத்தை பதித்து கொண்டால் நீங்கள் ஆண்டவருடைய லெவலுக்கு நீங்க இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்குமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பார், ஒரே லெவல்ல வைக்க மாட்டார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹோல் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா அப்டேஷன் தான். மனசாட்சியின் காலம் புரியுதுல, ஆதாம் முதற்கொண்டு மோசே வரையிலும் மனசாட்சியின் காலம் அது அப்படியே தொடரல, அப்டேட் பண்ணாரு. மோசையின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் நியாய பிரமாணத்தின் காலம் அதான் நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் பண்ணிட்டாரு. சிலுவையில் இருந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிர் தெழுந்த பின்பு நெக்ஸ்ட் அப்டேஷன் நடந்துச்சு, கிருபையின் காலம் அடுத்த எல்லை. அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா காலத்துக்கு காலம் அடுத்த காரியத்தில் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம பழைய காலத்திலே வாழக்கூடாது, இன்னும் மனசாட்சியின் காலத்தில் இருந்தது மாதிரி வாழக்கூடாது, இன்னும் நியாயப்பிரமாணத்தின் காலத்தை போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. கிருபையின் காலத்துக்குள்ள வந்துட்டோம், நாம கிருபை பெற்றுட்டோம், கிருபையின் காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். கிருபையின் காலத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். அவர் இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போனோம், அவர் எந்த காரியத்துக்குள்ள நம்ம எப்ப இருக்க சொல்றாரோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். பழைய இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது, இதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. இப்ப சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீட், இங்க பார்த்தா கரெக்டா இருந்தாலும் அங்கதான் உட்காரும். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் உட்காரக்கூடாது, புரியுதா? ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவருக்கு முன்னால வந்துகிட்டே இருக்கணும், ஒரு சீட்டை பிடிச்சிட்டு அங்கே உட்கார்ந்துருக்க கூடாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது, ஆண்டவர் பொதுவான ஒரு தேவ சித்தன் வச்சிருக்கிறாரு, அது ஒரு ஜென்ரலா போயிட்டு இருக்கும். ஆனால் என்னுடைய பர்சனல் சைட்லயும் எனக்கு டெய்லி எனக்கு அப்டேஷன் கொடுத்துட்டு இருப்பார், அடுத்த லெவல். பொதுவானதுல அப்படியே ஒன்றும் அவ்வளவு டக்கு டக்குன்னு மாறாது, அது காமன் அப்படியே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்று ஆண்டவர் நமக்கு வைக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் ஸ்பீடான ஆளா இருந்தீங்கன்னா ஸ்பீடா மாறும், நீங்க ஸ்லோவான ஆளா இருந்தீங்கன்னா ஸ்லோவா மாறும், நீங்க மூவே பண்ணாத ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூவே ஆகாது. சொல்றது புரியுதா? நீங்க ஸ்பீடான ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அடுத்தது வந்துட்டே இருக்கும், நீங்க ஸ்லோவான ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா தான் அடுத்தது அடுத்தது வரும். நீங்க என்ன செஞ்சாலும் அசைக்க முடியாத ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது, அப்படியே தான் இருக்கும். அடுத்த அப்டேஷன் அந்த சொல்லவே மாட்டார். உங்க மொபைல்ல வருதுல அப்டேட் பண்ணு, வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணு, அது அப்டேட் பண்ணு, பண்ணல என்ன ஆகும்? ஒரு நாள் என்ன ஆகும்? ஸ்டாப் ஆயிடும், ஒர்க் ஆகாது, புரியுதுங்களா? அந்த அப்டேஷன் சொல்லிட்டே இருக்கும், அது பண்ணலன்னா ஒரு நாள் கப்புன்னு அப்படியே அது நின்று போயிடும். உங்க வாழ்க்கையிலே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுல நீங்க போலன்னா கப்புன்னு ஒரு நின்று போயிடும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும், ஒர்க் பண்ணாது, அப்புறம் எதுவுமே ஒர்க் பண்ணாது. சாதாரண ஒரு மொபைல் விஷயத்திலிருந்து நீங்க ஆண்டவருடைய காரியத்தை கூட கத்துக்கலாம், புரியுதா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு ஒண்ணு வச்சிட்டு இருக்கிறாரு. நான் அவருடைய வேகத்திற்கு ஏற்ற விதத்தில் அவரோடு நடப்பேனானால் அவர் எனக்கு அடுத்ததை அடுத்ததை எனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார், அடுத்தடுத்த காரியத்திற்குள் என்னை நடத்தி கொண்டே இருப்பார். நான் நிதானமாயிருந்தால் என் ஆண்டவரும் நிதானமாயிருப்பார், நான் நின்று கொண்டிருந்தால் ஆண்டவரும் அப்படியே நிறுத்தி விடுவார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சரியா? சரி, இப்போதான் சப்ஜெக்ட் உள்ளே போறோம், இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். சரி போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். இப்ப பாருங்க, இது ரொம்ப அருமையான விஷயம். கொர்நேலியோ இந்த மனுஷன் ஒரு புறஜாதி மனுஷன், ஒரு ராணுவ தளபதி, இத்தாலியா என்ற பட்டாளத்தின் தளபதி. இவன் இப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தாலும் கூட மிகுந்த தேவ பயம் உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன். இவனுக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பது தெரியாது. ஆனால் ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதிலே அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அந்த தெய்வத்துக்கு பயந்து நடக்கணும் அப்படின்றதுல அவன் ரொம்ப கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்துட்டு இருந்தான். சொல்ல போனா இவன் ஒரு மனசாட்சியின் கால மனுஷனை போலவன். இவனுக்கு தெய்வம் தெரியாது, வேத வசனம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார், யாருன்னு தெரியாது, இயேசுவை தெரியாது, வேத வசனம் தெரியாது. அந்த தெய்வத்திற்கு பயந்து நடக்கணும் என்று அவன் ரொம்ப நீதியிலே நியாயத்திலே நடந்து தினந்தோறும் தான் அறியாமல் ஏதோ ஒரு தெய்வத்தை அவன் புரியாமல் வணங்கிட்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, நடைமுறையிலேயே அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது. மிகுந்த தான தர்மங்களை பண்ணி ஜபம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். என்றைக்குமே சொல்லுகிறேன், தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் என்றைக்குமே போக்கஸ் பண்ணிடுவார். எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒருவன் தேவ பக்தியா இருந்தால் அந்த நபரை கர்த்தர் விட மாட்டார். பாருங்க, அதை பின்னால பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார். பாருங்க, 35வது வசனத்தை வாசிக்கலாம். 10:35, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவரே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்படிதான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் பின்னாடி. எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப இவனுக்கு இந்த ஆண்டவரை தெரியாது. ஆனால் தேவ பயத்தோடு நீதியை செய்து சரியான வாழ்க்கை வாழ்ந்து தான தர்மங்களை பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் இவனை போக்கஸ் பண்ணிட்டார். இவன் ஒரு நல்ல மனுஷன், இவனுக்கு என்னை வெளிப்படுத்தணும். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, நேர பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பிட்டார். இவன் அறியாமல் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான், யாருன்னு தெரியாம. ஆண்டவர் நேர ஒரு தேவதூதனை டைரக்டா இவன் வீட்டுக்குன்னு பர்சனலா அனுப்புறாரு. திடீர்னு பார்க்கறான், தேவதூதன் வந்து இவன் வீட்டுல இவன் அறையில வந்து நிக்கிறான். இவன் பயப்படுறான். அப்ப அந்த தேவதூதன் சொல்றான், நீ சீமோன் என்கிற ஒரு மனுஷனை நீ கூட்டிட்டு வர வேண்டும். 4வது வசனத்துல பாருங்க, 4:5 வாசிக்கிறேன். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டியிருக்கிறது. இப்பொழுதும் நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பு. ரொம்ப அற்புதமான வசனம் இது. யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பு. ஃபர்ஸ்ட் பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் தோல் பதறிடுகிறவராகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. இதை விட பெட்டரா அட்ரஸ் கொடுக்கவே முடியாது. என்ன ஒரு கிளியரா ஆண்டவர் அட்ரஸ் கொடுத்து அனுப்புறார் பாருங்க. சீமோன் என்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவனுக்கு பேதுரு இன்னொரு பேர் இருக்குது. வேற சீமோன் எத்தனையோ சீமோன் இருப்பாங்க. பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன், அவன் எங்க தங்கி இருக்கிறான்? அவன் இன்னொரு சீமோன் வீட்டில் இருக்கிறான். அதனோட கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அந்த சீமோனுடைய தொழில் என்னன்னா தோல் பதனிடுகிறது, டேனரி ஒர்க். அந்த வேலையில் இருக்கிறவன், அவன் தொழில் அது. அவன் வீடு எங்க இருக்குது? கடலோரத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் அட்ரஸ் வந்து கொடுக்கவே முடியாது நம்ம ஆண்டவரை தவிர. இந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது நீ ஈஸியா படிச்சிடாதீங்க. இந்த இதெல்லாம் எனக்கெல்லாம் படிக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இந்த வசனத்தை படிக்கும்போது இதெல்லாம் ஈஸியா படிச்சிடாதீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் இவ்வளவு தூரம் அக்யூரேட்டா தன்னை அறியாத ஒரு மனுஷனுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எவ்வளவு இனிஷியேட் எடுக்கிறார், எவ்வளவு தூரம் அதை அவர் தீர்க்கமாய் செய்யறார் பாருங்க. எவ்வளவு முனைப்போடு செய்யறார் பாருங்க. தன்னை அறியாத மனுஷன், தன்னை இதுவரைக்கும் வணங்காத மனுஷன், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தணும். அவனுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்பட்டது. ஒரு தேவ தூதன் அவனுக்காக அனுப்புறாரு. எவ்வளவு தெளிவா அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. பேது சீமோன் அவனுக்கு இருக்க ரெண்டு பேரை சொல்றாரு. அவன் எந்த வீட்டில் தங்கி இருக்கிறான் அந்த வீட்டுக்காரனுடைய பேரை சொல்றாரு. அவனுடைய தொழிலை சொல்றாரு. அவன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்றாரு. இவ்வளவு கிளியரா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம தேவ தூதன் மூலமாக இந்த செய்தி கொர்னேலியுவுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இதிலிருந்து ஆண்டவர் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு ஒரு புறஜாதியான், நல்ல கவனிக்கணும், அதான் இங்க மெயின் பாயிண்ட், ஒரு புறஜாதியானை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் கருத்துள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை புறஜாதி ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல், ஆண்டவரை அறியாமல் தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு நாம் எவ்வளவு தூரம் நாம் கருத்துள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவர்கிட்ட கத்துக்கணும். ஒரு புறஜாதியான் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் எவ்வளவு தூரம் அக்கறை எடுக்கிறார். ஒரு தேவ தூதன் அனுப்பி வச்சிட்டார். அனுப்பி வைத்து இந்த இடத்துல தெளிவான விலாசத்தை கொடுத்து கொர்னேலியுவுக்கு அனுப்புறார். இதுல ஒரு ரகசியத்தையும் பார்க்கணும். இந்த தேவ தூதன் வந்து பேதுரு தங்கியிருக்கிற வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தானே தவிர, என்னை அனுப்பின இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. கவனிச்சிங்களா? பேதுருடைய அட்ரஸ் இவ்வளவு விலாவரியா, எந்த வீட்டில் தங்கி இருக்கிறாரு, யாரு தொழில், அவருக்கு என்ன தொழில், அவருடைய இவருக்கு மறுபேர் என்ன, அந்த வீடு எங்க இருக்குது, இவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த தேவ தூதர் பேசினாரு. என்னை அனுப்பின இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல. உலக ரட்சகர் தான் அனுப்பி வச்சார், இயேசு தான் அந்த உலக ரட்சகர் சொல்லல. காரணம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்படல. புரியுதா? தேவ தூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. அதை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறார். புரியுதா? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். தேவ தூதன் வந்து அட்ரஸ் தான் கொடுப்பான், ஆனா சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அவனுக்கு தகுதி கிடையாது. ஏன் தெரியுமா? ரட்சிப்புனா என்னங்கிறது தேவ தூதனுக்கு தெரியாது. அவனுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல. தேவ தூதனுடைய பாவத்தை சுமந்து இயேசு கிறிஸ்து மரிக்கல. தேவ தூதன் பாவம் செய்யல, பாவம் செய்யாத தூதன் சொல்றேன். தேவ தூதன் பாவம் செய்யல, அவனுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல, அவனுக்கு ரட்சிப்பினா என்னன்னு தெரியாது. தெரியாத ஒன்றை அவன் எப்படி பிரசங்கிப்பான்? அதனாலதான் தேவ தூதனுக்கு அந்த ஊழியம் கிடையாது. தெரியாதவனுக்கு பிரசங்கிக்க முடியாது, ரட்சிப்பை தெரிந்தவன் மட்டும்தான் அதை பிரசங்கிக்க முடியும். தெரிந்து கொண்டும் பிரசங்கியாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறான காரியம். நம்ம எவ்வளவு தூரம் தேவ சித்தத்தை விட்டு வெளியில் இருக்கிறோம் தெரியுதா? இப்ப உங்களுக்கு புரியுதா? தேவ சித்தம் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற ஒளி, அந்த புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அந்த ஒளி கொர்நேலியுவின் வீட்டுக்கு நேராய் திருப்பப்படுகிறது. கொர்நேலியுவுக்கு நேரடியாய் தேவ தூதன் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கல, விலாசத்தை கொடுத்து பேதுருவை அழைத்து அனுப்பும்படி சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்பதை அனுபவித்தவர்கள் அவங்க மட்டும்தான் ரட்சிப்பை பேச முடியும். அவர்களுக்கு தான் கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். நீங்க ரட்சிப்பை பத்தி சொல்லலைன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு முதல்ல யோசிங்க. அதான் சொல்லுங்க, ரட்சிப்பை குறித்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு முதல்ல நீங்க யோசிங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுங்க, இன்னைக்கு உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே நான் பாவி, உங்களுடைய ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே என் வாழ்க்கையில் இல்லை. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்ப சொல்ல முடியும், நான் ரட்சிப்ப சொல்றது இல்லை. அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே என் வாழ்க்கையில் இல்லையே. என்ன ரட்சிங்கன்னு சொல்லி மறுபடியும் எல்கேஜிக்கு போங்க, பேசிக் லெவலுக்கு போங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு நான் இங்கேயோ போயிட்டேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லாத ஒரு நபரா இருந்தால் நான் சொல்றேன், நீங்க இன்னும் அடித்தளத்திற்கே நீங்க வரல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏறல. நீங்க அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ ஏறல. சொல்லணும், பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், தெரிந்தவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லணும். நான் இதை ஏன் தைரியமா சொல்றேன்னா, நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு இருக்கிறேன், தைரியமா நான் சொல்றேன். நான் இப்ப சாயங்காலத்தில் அப்படியே ஜபித்து அமைதியான இடத்துக்கு நடந்து அப்படியே ஜபிக்க போயிடுவேன். நான் பார்க்கறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒருத்தர் விடுறது கிடையாது. ஒரு நாள் அந்த இடத்துல ஹாரிங்டன் ரோட்ல இருட்டான ஒரு அமைதியான ரோடு, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு பெண், ரொம்ப டீசெண்டா தெரியுது ஒரு பெண், நான் இப்படி போயிட்டு அப்படி ஜவர்மெண்ட் அப்படி போயிட்டு இருக்கிறேன், அப்படி எதில் அப்படி போறாங்க, அது ஒரு டெட் அண்ட் ரோடு, அப்படியே ஜவர்மெண்ட் போயிட்டு திருப்பி இருந்து ஜவம் பண்ணிட்டே வரேன். திருப்பி அந்த அந்த பெண் இப்படி எதிரில் வராங்க, பல டென்ஷன் அவங்கள்ட்ட இருந்தது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க போன் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க, ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருக்கு தெரியுது. திடீர்னு அப்புறம் போன் எடுத்துட்டு யாரோடைய பயங்கர சண்டை போடுறாங்க, அவங்க லைஃப்ல பெரிய பிரச்சனை, பயங்கர சண்டை போடுறாங்க. அதை நான் கிராஸ் பண்ணும்போது அவங்க யார்கிட்டயும் சண்டை போடுறது நல்லா கேக்குது. அப்புறம் நான் நடந்து போயிட்டேன், நம்ம முன்பின் தெரியாத ஒருத்தர் திடீர்னு போய் அந்த இடத்துல நம்ம எப்படி பேசுறது, ஆனா நான் போயிட்டேன். ஆனா என் உள்ளத்துல வந்து ஒரு காரியம் அடுத்தது, என்னமோ பெரிய பிரச்சனை இந்த பெண் இருக்கிறாள். போயிட்டேன், திரும்பி அந்த ரோடு போயிட்டேன், திருப்பி ஜம் அப்படின்னு நான் ஜம் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அந்த பெண் அந்த தெருவிட்டு போக மாட்டேங்குது, திருப்பி போயிட்டு அந்த பெண் அப்படியே நடந்து யாருடைய சண்டை போட்டு திட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கு. 4-5 தடவை கிராஸ் ஆயாச்சு. அப்ப நான் கர்த்தர்ட்ட ஜெபிச்ச ஆண்டவரே, அந்த பெண் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறா, அவளுக்கு உண்மை குறித்து நான் சொல்லணும். அது இப்போ உங்களுக்கு அதுக்கு நேரம்னா நான் திருப்பி வரும்போது அந்த பெண் எதிரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன். வரும்போது அந்த பெண் போன் பேசாம அப்படியே டென்ஷன் அப்படியே வந்துட்டு இருக்கு. உடனே சிஸ்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன், நில்லுங்க. என்ன நின்றுடுச்சு, நீங்க ரொம்ப ஒரு மனவேதனையில் இருக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னதுதான் தாமரோ கண்களில் பல 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 பலவனும் தண்ணி ஊத்துது அந்த பெண்ணுக்கு. அவ்வளவு ஒரு வார்த்தை, நீங்க ரொம்ப மனவேதனையில் இருக்கிறீங்க மட்டும் எனக்கு தெரியுதுன்னு அழுகுது, கண்ணில் தார தாரையா தண்ணி ஊத்துது. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பார். என் வாழ்க்கையில் எனக்கு அந்த இயேசு சமாதானத்தை கொடுத்தார், உங்க வாழ்க்கையிலையும் தருவார்னு. அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே தடுமாறிட்டு நிக்குது. அந்த வார்த்தையை அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து அந்த பெண்ணிட்ட, நம்ம போன் கேட்ட அது வந்து டீசென்டா இருக்காது, நல்லதில்லை. நான் சொன்னேன், என் போன் நம்பர் தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனை என்ன வந்தாலும் நீங்க கிட்ட போன்ல பேசுங்க, உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் சொல்றேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே தன்னுடைய மொபைல் எடுத்து என்னுடைய நம்பரை வாங்கிடுச்சு. வாங்கிட்டதோடு நிறுத்தாம உடனே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரிங் பண்ணி என் நம்பர் இது, நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட நம்பர் எனக்கு ரிங் பண்ணி நம்பர் கொடுத்துச்சு. நான் கேட்கவே இல்லை. உடனே அந்த நம்பர் எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து தொடர்ந்து நான் வசனங்களையும் நம்ம சர்ச்சுடைய செய்திகளையும் மற்ற காரியங்களையும் நான் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அறியாத ஒரு பெண் அனுப்பிட்டே இருக்க, இப்பவும் போயிட்டே இருக்குது அடிக்கடி. அந்த பெண்ணுடைய ஸ்டேட்டஸ் படிச்சு பார்த்தீங்களா, போதே ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். ஒரு ஏமாற்றத்தோடு கொடுக்கிற ஸ்டேட்டஸ் எழுதியிருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும், கண்டிப்பா இதை ஒண்ணு அதுக்கேத்த மாதிரி ஒரு மெசேஜ் அதை அனுப்பிட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பாய் ஒரு நாள் அந்த பெண் கர்த்தரால் சந்திக்கப்படுவாள், ரட்சிக்கப்படுவாள் சொல்றேன். நமக்கு வந்து, நம்ம வந்து எங்க போனாலும் நமக்கு ஆத்மாக்களை வச்சிருக்க. ஒரு நாள் பார்த்தேன், ஒருத்தன் ஒரு குல்ஃபிக்காரன் வருவான், இவன் வந்து படிப்பறிவு இல்லாதவன், ரொம்ப நார்த் இந்தியாக்காரன். ஒரு நாள் பார்க்கறேன், பிளாட்ஃபார்ம் உட்கார்ந்துட்டு கசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நான் பார்த்தேன், இவனு நமக்கு வேண்டிய ஆள் தான். ரெண்டு நாள் பார்த்தேன், ஒரு நாள் பார்த்தேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன்னு அப்படியே முழிச்சான். இதெல்லாம் மோசமான காரியம், இதை நீ செஞ்சினா உனக்கு வந்து வியாதி வரும், கேன்சர் வரும், செத்துருவ. நீ வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லணும், இவன் வந்து இவனுக்கு இப்படிதான் போகணும். அதனால நீ வந்து இயேசு கிறிஸ்துவ நம்பு, உன் வாழ்க்கையினுக்கு அவர் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு கேட்டான். உன் போன் நம்பரை கொடுனே, வாங்கி வச்சுட்டேன். அவருக்கு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு பிடிக்கிறதுக்கு. ரோட்ல நைட் 12 மணிக்கு பில் அடிச்சுட்டு வருவாங்களே குல்ஃபிக்கார, அப்படிப்பட்டாரு. நான் சொல்றேன், சுவிசேஷத்தை நல்லா படிச்ச டாப் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும், அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகணும். நான் வந்து சும்மா உங்களுக்கு பைபிள் படிச்சு பேசல, நான் பிராக்டிஸ் பண்றத பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அடையாளம், உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் மற்றவங்களுக்கு போகணும். சும்மா நமக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். அந்த தாகம் உங்களுக்கு இருக்கணும், அந்த பாரம் இருக்கணும், அந்த தரிசனம் இருக்கணும். அது இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை மேலும் மேலும் உங்களை தொடர்ந்து உங்களை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இவ்வளவு தூரம் இந்த கொர்னேலியுவுக்கு அட்ரஸ் அனுப்பிட்டார் தேவதூதன் மூலமா. இப்ப இந்த செய்தி இங்க அனுப்பின உடனே கொர்னேலி என்ன செஞ்சிட்டாரு, மூணு பேர் தன்னுடைய வீட்டு வேலைக்கால், 7வது வசனம் சொல்லுகிறது, தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்களில் தேவ பக்தியில் ஒருவனையும் அழைத்து மொத்தம் 3 பேரை என்ன செய்கிறாரு, அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறார். அந்த அட்ரஸுக்கு இப்ப கொன்னேலிவின் வீட்டிலிருந்து 3 பேர் கிளம்பி வராங்க. எங்க? சீமோன் என்கிற தோல் பதனர்களுடைய வீட்டுக்கு வராங்க. அங்கதான் சீமோன் பேதர் இருக்கிறார். வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அடுத்த லெவல் அங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. 9வது வசனத்தில் வாசிக்கலாம், அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் சாப்பிட மனதாயிருந்தான், அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும்
பறவைகளும் இறங்குகிறதாகவும் கண்டான்.
அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமா இருக்கிற யாதொன்றையும் நான் புசிப்பதில்லை என்றான். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று, மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு வானத்திற்கு திரும்பவும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பக்கத்திலே கொர்நேலியுவை ரெடி பண்ணி அங்கிருந்து மூன்று ஆட்கள் அனுப்பப்பட்டாங்க. அவங்க அந்த பட்டணத்துக்கு, சீமோன் பேதுரு இருக்கிறதான அந்த பட்டணத்துக்குள் அவங்க நுழையும் பொழுது இங்க பேதுருவோடு கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவனை ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. ஒரு பெரிய துப்பட்டி, அதிலே சகலவிதமான நாலு கால் ஜீவன்கள், பறவைகள், சகலமும் அதில் இருக்கிறது. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாமே இருக்குது. பேதுரு இப்ப வந்து லைவா பாத்தீங்கன்னா அவன் வந்து உண்மையிலேயே பசியா இருக்கிறான். அவன் ஜெபிக்க போறான், ஆனா அவனுக்கே பசியா தான் இருக்குது, ரியலாவே பசியா இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை காண்பிச்சு, நீ அடித்து புசி அப்படின்னார். எல்லாவற்றையும் அடித்து புசி. உடனே பேதுரு சொல்றான், இல்ல ஆண்டவரே, தீட்டு மறுவருப்பா இருக்கிறதை நான் ஒரு காலம் புசித்தது இல்லை. இரண்டாவதரம் வருது, மூணாவதரவை வருது, ஆனா பேதுரு தன்னுடைய ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கிறான். நிறைய பேருக்கு இந்த சத்தம் மட்டும் தான் ஆண்டவர் இடத்துல வருது. நாலு கால் ஜீவன்ல அடுத்து புசி, இந்த ஒரு சத்தம் தான் கேட்குது, வேற எந்த சத்தமும் கேட்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு சகல பறவைகளையும் அடித்து புசி, சகல நாலு கால் ஜீவன்லையும் அது கரெக்டா தான் ஆயிடுச்சு. இப்போ நீங்க போய் கடையில போய் ஹோட்டல்ல மட்டன் கறி நாய்க்கறி தான் தின்ட்டுக்கிறீங்கல்ல, சகல ஜீவன் நிஜமா நிறைய பேர் நாய்க்கறி தான் தின்ட்டுக்கிறாங்க. சகல ஜீவனை அடித்து புசிக்கிற காலம் தான் ஆயிப்போச்சு. இப்போ நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதான் நடக்குது, புரியுதா? அப்போ இந்த காரியம் வருது, திருப்ப திருப்ப திரும்ப மூணு தடவை வருது. மூணு தடவையும் பேதுரு ரெஃப்யூஸ் பண்றான். இல்லாண்டவரே, தீட்டும் அருவறுப்பா இருக்கிறதான இதெல்லாத்தையும் நான் புசிக்கிறது இல்லைங்கிறான். அப்ப இல்ல என்ன தெரியுது, இதை நான் முதலே சொன்னேன், பேதுருடைய மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு, ஏற்கனவே செட் ஆயிடுச்சு. என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சுவிசேஷம், மற்றவங்களுக்கு கிடையாது. அவன் மைண்ட்ல இந்த சாங்க பதிஞ்சிருச்சு. ஏற்கனவே மூன்றரை வருஷம் பார்த்து கேட்டு மைண்ட்ல சாங்க பதிஞ்சது எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னது கூட மைண்ட்ல ஏறல, ஏன்னா அது அந்த அளவுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்பொழுது அதை உடைப்பதற்காகத்தான் ஆண்டவர் மூன்று முறை திரும்ப 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 சொல்றார். அந்த காரியத்தை உடைக்கணும் அவன் மைண்ட்ல இருந்து. அவன் மைண்ட்ல ஒண்ணு தப்பான ஒரு காரியம் பதிஞ்சிருக்குது, சுவிசேஷம் இசைவேறதுக்கு மட்டும்தான். அதை உடைக்கிறதுக்கு மூன்று முறை கர்த்தர் அந்த தரிசனத்தை அனுப்பினார். நான் ஒண்ணு சொல்றேன், உங்க உள்ளத்துல நீங்க ஏதோ ஒன்று ஆண்டவருக்குரிய காரியத்தை விட்டு வேறொரு காரியத்தில் தப்பா பிக்ஸ் ஆயிருந்தீங்கன்னா அதை ஆண்டவர் உடைக்க விரும்புறார். மூணு தடவை அனுப்பி உடைச்சார். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மூணு தடவை சொல்லி நீங்க உடைக்கலன்னா ஆண்டவர் உடைப்பார். அப்புறம் நீங்களே உடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, நீங்க உடைக்கல அப்புறம் ஆண்டவர் உடைப்பார். புரியுதா? மூணு தடவை தரிசனம், மூணு தடவை சொல்லி அவனுக்கு வந்து முடியாத முடியாத முடியாதுன்ட்டான். நான் புசிக்க மாட்டேன் புசிக்க மாட்டேன்ட்டான். உங்க உள்ளத்துல உன்னை பிக்ஸ் பண்ணிட்டு அதிலிருந்து நீங்கள் மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் உங்களை மாற்றிக்கொள்ள மனது இல்லைன்னா ஆண்டவர் வந்து மாற்ற வேண்டி வரும். ரட்சிப்பை கர்த்தர் பலவந்தம் பண்ண மாட்டாரு, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு சில விஷயத்தில் நீங்க சரியில்லைன்னா கர்த்தர் பலவந்தம் பண்ணுவார். ஆமென், தெரியுமா? ரட்சிப்புக்கு யாரையும் பலவந்தம் பண்றது கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு தம்முடைய பிள்ளைன் வந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்வாரு, பலவந்தம் பண்ணுவார். நம்ம வந்து மற்ற பிள்ளைகளை பலவந்தம் பண்ண மாட்டோம், பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை பலவந்தம் பண்ண மாட்டோம், நம்ம பிள்ளையை நம்ம பலவந்தம் பண்ணுவோம். இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு. நீங்க ரட்சிக்கப்படாத வரைக்கும் பக்கத்து விட்டு பிள்ளை உங்களை கர்த்தர் பலவந்தம் பண்ண மாட்டார். அதை ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளை ஆயிட்டீங்கன்னா நீ இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர் பலவந்தம் பண்ணுவார். இல்லைன்னா அப்பதான் ஒண்ணு சொல்றது இல்லை. ஆண்டவர் உங்களை எப்படி மாத்திரமா மாத்திடுவார். எங்கேயாவது ஒண்ணு கை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா கரெக்டா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். ஒரு புடி பிடிச்சாருன்னா சரியாயிடும். சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்கணும், புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சுவிசேஷத்தின் ஒளி போகணும். அதுக்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறார் பாருங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கிறார். ஒரு கொர்னேலியுவுக்கு சுவிசேஷம் போகிறதற்கு ஒரு தேவ தூதனை அனுப்பி அவனுக்கு விலாசத்தை கொடுக்கிறார். சம்பந்தப்பட்ட பேதுரு வர்றதுக்கு அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு தரிசனம் கொடுக்கிறாரு. இப்படி கர்த்தர் செயல்பட்டு பேதுருவுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டார். அடுத்த வசனம் பார்க்கலாம், 17 வசனத்துல வாசிக்கலாம். தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஆவியானவர், நல்ல கவனிங்க, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒர்க் பண்றார், ஆவியானவர், இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூடப்போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். கொர்னேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்தில் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். 23 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களோடு கூட புறப்பட்டு போனான் அப்படின்னு பார்க்கிறோம். பேதுருக்கு இந்த தரிசனம் திரும்ப திரும்ப மூணு தடவை வருது. அதை யோசிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ அதை யோசிக்கும் பொழுது கரெக்டா கொர்னேலியுவினுடைய ஆட்கள் வந்துட்டாங்க. பேதுரு நல்லவன், மூணு தடவை ரெஃப்யூஸ் பண்ணான். ஆனால் இப்பொழுது காரியம் அந்த இடத்தில் நிறைவேறுகிறதை பார்க்கும்போது, கொர்னேலியுவின் ஆட்கள் வந்ததை பார்த்த உடனே கர்த்தர் திரும்ப அவன்கிட்ட பேசுறாரு, இந்த மனுஷனை நான் தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறேன். தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அடுத்தது அந்த நபர்கள் வந்த மூணு பேரை பத்தி பேதுருக்கு சொல்றாரு, நீ பயப்படாம அவங்க கூட போ, நான் தான் அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறேன். எவ்வளவு தூரம் பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு கொர்னேலியு. ஒரு கொர்னேலியுவுக்கு ஆண்டவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரோ, எத்தனை முறை எத்தனை விதத்தில் கர்த்தர் செயல்பட்டுட்டே இருக்கிறார் பாருங்க. ஏன்னா பேதுருக்கு பயம், புறஜாதியோட நம்பி எப்படி போறது? ரெண்டாவது அவனுக்கு அதில் மன விருப்பமும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் தெளிவுபடுத்துறார், இந்த தரிசனத்தை நீ யோசிக்கிற, அதற்குரிய ஆட்களை அனுப்பிட்டேன், அவங்களை நீ ஏற்றுக்கொண்டு அவங்க கூட போனோன்ட்டார். உடனே அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை உபசாரம் செய்து மறுநாளிலே பேதுரு அவர்களோடு கூட போனான். போய் கொர்னேலியுவை பார்க்கறான். அந்த எல்லாத்தையும் படிக்கிட்ட டைம் இல்ல. கொர்னேலி வீட்டுக்கு போறாங்க. கொர்னேலியு தா மட்டும் இல்ல, அவன் அவ்வளவு தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறதுனாலே தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் கூட்டி வச்சிருந்தானான். நல்லா பாருங்க, இது ஒரு அற்புதமான காட்டேஜ் மீட்டிங். இது ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்தினா என்னன்றது பாருங்க. இதுக்கு இந்த இது இன்னொரு நாள் பெருசா எடுக்கலாத, நாங்கள் சும்மா ஜஸ்ட் சொல்றேன். தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் அவன் கூட்டி வைத்திருந்தான். கூட்டி வைத்து இதில் என்ன செய்கிறான், தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறான், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு காட்டேஜ் மீட்டிங்னா அப்படிதான் நடக்கணும். சும்மா வீட்டு ஆட்களை உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, அல்லது நாலு பக்கத்தில் இருக்கிற நாலு விசுவாசி கூப்பிட்டு உட்கார வச்சு நடத்திட்டு இருக்க கூடாது. புரியுதா? அதுக்குள்ள காட்டேஜ் மீட்டிங். புறஜாதியான ஆண்டவரை அறியாதவங்களை கூப்பிடணும், நெருங்கின நண்பர்களை கூப்பிடணும், உறவினர்களை கூப்பிடணும், கிறிஸ்துவை அறியாதவங்களை கூப்பிடணும். சும்மா நாலு விசுவாசி கூப்பிட்டு உட்கார வச்சு நடத்துறது இல்லை, புரியுதுங்களா? அப்படி இல்லை, ஆண்டவருடைய கான்செப்டே வேற. எதை செய்தாலும் ஆத்மா ரட்சிக்கப்படணும், அது இல்லைன்னா வேஸ்ட். இந்த இடத்துல அப்பதான் நடக்குது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவங்க கூடி வராங்க, போட உடனே கொர்நேலி காலில் விழுகிறான், பேதுரவனை தூக்கி எடுத்து பேசுறான். பேசும் பொழுதே அந்த இடத்தில் அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். 44-45 மட்டும் படிப்போம். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். போதும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கதான் நடக்குது. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வந்த அத்தனை பேரும் நிரப்பப்பட்டுட்டாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். காரணம் வாஞ்சை. நிஜமா சொல்றேன், வாஞ்சையுள்ள ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? வாஞ்சையுள்ள ஜபனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தான் செயல்படுறது இல்லை. ஒரு தடவை நான் கொலக்கம்பைன்னு ஒரு இடம், நீலகிரி மாவட்டத்தில், அங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் 3 நாட்கள் கன்வென்ஷன் போயிருந்தேன். இது எப்போ 96 ஆயிடுச்சு, 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 22 வருஷம் ஆச்சு. 3வது நாள் கூட்டம், காலை கூட்டத்திலே சர்வீஸ் முடிஞ்சு அபிஷேக கூட்டம் நடத்தினேன். நிறைய பேர் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது, ரொம்ப தூரத்துலேருந்து வரணும், நடந்தே வரணும். அந்த என்ன சொல்ற டி எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க வெளிச்சம் இருக்காது, நைட்டில் பாம்பு ஓடிட்டு இருக்கும், அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து வரணும், அப்படிதான் வரணும். அப்படி வந்தவங்க காலையில் ஒரு கூட்டம் வந்தாங்க, அபிஷேகம் பெற்றுட்டாங்க. ஆனால் அந்த செய்தி காலையில் ஒரு சில வர முடியல. சாயங்காலம் ஒரு கூட்டம் வந்துச்சு, இங்கே நான் அபிஷேகத்தோடு நடத்தினுன்ற செய்தி கேள்விப்பட்டு சாயங்காலம் கூட்டம் இன்னும் நிறைய ஆகி போச்சு. சாயங்காலம் முடிஞ்ச உடனே தனி ஜபத்துக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அந்த ஜனங்கள் வந்து சீக்கிரம் அனுப்பணும், அதுவும் டைம் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது கடைசியில் தனி ஜபம்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு கூட்டம் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து காலையில் சர்வீஸ்க்கு வராதவங்க, ஒரு எப்படி ஒரு 15 பேருக்கு மேலே இருப்பாங்க, 15-20 பேர் இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட வந்தோம், எதுக்காக ஜபிக்கிறோம்னா, நீங்கள் காலையில் அபிஷேக கூட்டம் நடத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள், இப்போ அபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்கிறோன்றாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு, ஐயோ டைம் ஆகி போச்சு, இவங்க அடுத்த 5 நிமிஷத்தில் அனுப்பி வைக்கணும், இப்போ அபிஷேகத்தை குறித்து டீச் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை, தனித்தனியாக தலையில் கை வச்சு ஜபிக்கிறதுக்கும் டைம் இல்லை, இப்போ இந்த நேரத்தில் போய் இப்படி வந்து நிற்கிறாங்களே என்று சொல்லி. ஆனால் அவங்க பார்த்தா தாகமாக நிற்கிறாங்க, நாங்கள் அபிஷேகம் பெறணும். எனக்கு என்னமோ அந்த நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு கர்த்தர் லீட் பண்ணார், ஜெபம் பண்ணிடுங்க, உடனே எல்லாரும் அப்படி முழங்கால் படிங்க, இப்ப நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெறுவீங்க. அவங்களுக்கு அபிஷேகத்தை பத்தி ஒன்னும் டீச்சே பண்ணல, என்னன்னு சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தனை பேரை நிரப்பினார் ஆண்டவர், ஒரு டீச்சிங்கும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, எல்லாம் சிஎஸ்ஐ ஜனங்க. அந்த வந்த அத்தனை பேரும் ஒரு வார்த்தை தான், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அத்தனை பேரையும் ஆண்டவர் நிரப்பினார். இதுல என்ன ஸ்பெஷல் நான் சொல்றேன்னு கேட்டேன், நான் ஒன்னும் இல்லை, அந்த ஜனங்களுடைய தாகத்தை நான் சொல்றேன். கொர்நேலி வீட்டில் இருந்த ஜனங்கள் அவ்வளவு தாகமா இருந்தாங்க, அதனால பேதுரு பேசிட்டு இருக்கும் போதே அபிஷேகம் வாங்கிட்டாங்க. தாகம் உள்ள ஜனங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தர் நம்ம அனுப்புற இடத்துக்கு நம்ம செய்யணும், ஆண்டவருக்காக நம்ம இறங்கி செய்யணும். தாகம் உள்ள ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம இருதயத்தை மாத்திக்கணும், செய்யணும். செய்தால் கர்த்தர் நம்மை கொண்டும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். கடைசியா உன்னை சொல்ல நினைக்கிறேன், கொர்நேலி வீட்டில் எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர். பேதுரு கிளம்பி போகும்போது தனியா போல, அந்த 3 பேர் மட்டுமல்ல, பேதுரு போகும்போது எப்படி போனார் பாருங்க, 11வது அதிகாரம், அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம், 12:13-14 மூணு வசனங்களை வாசிங்க. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார், சகோதரராகிய இந்த ஆறு பேரும், ஆறு பேரை கூட்டு போயிருக்கிறார், சகோதரராகிய இந்த ஆறு பேரும் என்னோட கூட வந்தார்கள். போதும். கொர்நேலி வீட்டிலிருந்து மூணு பேர் பேதுரு இன்வைட் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. பேதுரு போகும்போது ஆறு விசுவாசிகளை கூட கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த ஆறு நான் ஏன் சொல்ல வரேன், இதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆறு பேரை கூட்டிட்டு போய் பேதுரு அங்க கூட்ட நடத்திட்டு வந்திருக்காரு. பேதுருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறுன்றது ரொம்ப முக்கியம். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நம்பர் 1 திதிமோ எனப்பட்ட தோமா, 1 நாத்தான்வேல், நம்பர் 2 அப்புறம் குமாரன், அங்க ரெண்டு பேரு, 4 வேறு இரண்டு பேர், 6 ஆறு பேர் வருதா. பேதுரு வந்து ஒரு இன்ஃபுளுசனால அவன் சீக்கிரமா எப்படி கன்வின்ஸ் பண்ணிடுவான், தப்பான வழிக்கும் ஒரு ஆறு பேரை நடத்துறது அவனுக்கு ஈஸி. தேவ சித்தத்தின்படி ஒரு ஆறு பேரை கூட்டிட்டு போறது அவனுக்கு ஈஸி. பாருங்க, தப்பான பாதைக்கு தேவ சித்தத்துக்கு மாறாக ஆறு சீஷர்களை இழுத்துட்டு போயிட்டான் மீன் பிடிக்க போலான்ட்டு. அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் ஆனால அவன் இங்க பாத்தீங்கன்னா ஆறு பேரை கொர்நேலி வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போறான் ஊழியத்துக்கு, தெய்வ சித்தத்துக்குன்படி நடத்திட்டு போறான். நான் சொல்றேன் உங்களுக்கு இயற்கையாவே சில இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். நீங்க சொன்னா சிலர் கேட்பாங்க, ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். நீங்க சொன்னா ஒருத்தர் கேட்பாங்க. அவங்கள தெய்வ சித்தத்திற்குள் நடத்துகிறதோ தவறான பாதையில் நடத்துகிறதோ உங்கள் கையில் இருக்கிறது. அவன் அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால் ஆறு பேரை தப்பான வழியில் நடத்திட்டு போனான். அபிஷேகம் பெற்ற பிறகு ஆறு பேரை தேவ சித்தத்தின்படி கொர்நேலி வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். புறஜாதிகளின் மேல் அபிஷேகம் பெறுகிறதை இந்த ஆறு பேரும் பார்த்தாங்க. அவங்களதான் கடைசியில் சாட்சியை நிக்க வைக்கிறான். இந்த ஆறு பேரும் அதை பார்த்தாங்கன்னு சாட்சியை நிக்க வைக்கிறான். நான் சொல்றேன், உங்க வார்த்தையை கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, அந்த ஒருத்தருக்கு ஆண்டவரை நீங்க சொல்லலைன்னா அது உங்க தப்பு. ஆமேன். அவங்களை சரியான பாதையில் நடத்துறதோ அவங்களை தப்பான பாதையில் நடத்துகிறதோ உங்ககிட்ட தான் இருக்குது. உங்க கூட பழகிறவங்களை சரியான பாதையில் நடத்துகிறதோ, உங்க கூட பழகிறவங்களை தப்பான பாதையில் நடத்துகிறதோ உங்க கையில் இருக்கிறது. நீங்க தான் முடிவெடுக்கணும். புரியுதா? நீங்க தான் முடிவெடுக்கணும். பேதுரு ஆறு பேரை இந்த இடத்தில் தெய்வ சித்தத்தின்படி நடத்தி விட்டான். ஏற்கனவே நான் ஆறு பேரை ஃபர்ஸ்ட் தப்பான பாதையில் நடத்துறவேன், இப்ப கரெக்டா நடத்த ஆரம்பிச்சிட்டான். காரணம் அவன் மேலிருந்த அபிஷேகம். இன்றைக்கு சொல்றேன், அபிஷேகத்தை பெற்ற நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலைனா நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சொல்றதுக்கே அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா அறிவிக்கணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை ஆண்டவர் பொதுவானதாகவும் பிரத்யேகமானதாகவும் நமக்கு வைக்கிறார். ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் இரண்டையுமே கவனிக்கணும். பொதுவானதையும் கவனிக்க தெரியணும், பிரத்யேகமான காரியத்தையும் கவனிக்க தெரியணும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை உடனுக்குடன் செய்கிறவர்களாய் நீங்கள் மாறணும். ஏதோ ஒரு காரியத்திலே உங்கள் இருதயத்தை பதித்துக் கொண்டு அதிலிருந்து மாற்றம் வராதபடி நீங்கள் பிடிமானத்தோடு நிற்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இப்படி ஒரு செய்தியிலே சொல்லுவார், வேதத்தை வாசிக்கும் போது சொல்லுவார், தனியாக உங்களுக்கு ஒரு சொப்பனத்தில் சொல்லுவார், எப்படியும் உங்களோடு பேசுவார். அந்த நபர் அந்த காரியத்தை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம செய்தே ஆக வேண்டும். என்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அன்றி வேற எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னார். அது ஒரு காலம், அந்த காலம் முடிந்து விட்டது. இப்ப சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்றார். ஆனாலும் பேதுரு தீட்டு மறுவறுப்புமானதை புறஜாதிகள் இடத்துல நான் போக மாட்டேன்னு நிற்கிறான். மூன்று முறை ஆண்டவர் அவனுக்கு அதை உணர்த்தினார். பின்பு கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து வந்த ஆட்கள் வரும்பொழுது பேசினார். பேதுரு உடனே தன் இருதயத்தை மாற்றிக்கொண்டான். ஆண்டவர் பேசும்பொழுது உங்கள் இருதயத்தை மாத்திக்கங்க. ஆண்டவர் உங்களோடு திரும்ப திரும்ப பேசுறாருனா உங்க இருதயத்தை மாத்திக்கங்க. உங்க பிடிமானத்திலேயே வாழாதீங்க. சுவிசேஷத்தை சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க பிடிமானத்திலேயே வாழாதீங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பிரயோஜனமற்ற வாழ்க்கையே பிடிமானமாய் வைத்துட்டு வாழாதீங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையாய் மாறணும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்க லைஃப்ல ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். யூஸ்லெஸ்ஸா இருக்காதீங்க. உங்க வீட்டில் நீங்க யூஸ்லெஸ்ஸா இருந்தா உங்க வீட்டிலேயே உங்களை வச்சுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு யூஸ்லெஸ்ஸா இருந்தா எப்படி அவர் தன் வீட்டில் உங்களை வைத்துக் கொள்வார்? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நீங்கள் இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரே பிடிமானத்தில் நிற்காதீங்க. ஆண்டவர் மாற சொல்லும் பொழுது, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அங்கே பேதுரு தன்னை மாற்றிக்கொண்டான். கொர்நேலி வீட்டிலே கர்த்தர் ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் அபிஷேகித்தார். அதன் பிறகு புறஜாதிகளுக்கு நடுவிலும் கர்த்தர் பேதுருவை நிறைய யூஸ் பண்ணார். தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை ஒன்றுக்கு பலமுறை உங்களுக்கு சொல்லுவார். உங்கள் மனதை அதற்கு ஏற்ற விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிடிவாதத்தோடு நம்ம நிக்க கூடாது. பிடிவாதமாய் நம்முடைய பிடியில நிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி அதில் எங்களை நடக்க பண்ணுங்கப்பா. நாங்கள் ஒருவராகிலும் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு எங்கள் பிடியிலேயே நாங்கள் நிற்க நாங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி நிற்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க எவ்வளவு பிரயாசம் எடுத்தீங்க? இன்றைக்கு நாங்கள் என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடு. உங்களை குறித்து நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம். இதை நாங்களும் செய்ய பிரயாசம் எடுக்கிறவர்களாய் மாற செய்யுங்க அப்பா. ஒரு ஆத்மாவுக்காக நீங்க எவ்வளவு பிரயாசம் எடுக்கும் போது நாங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய சித்தத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு புரிய வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் புரிந்து இன்றையிலிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதான் உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஒருவராகியும் உங்களுடைய சித்தத்தின்படி வாழாமல் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. மாற்றுங்க. காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.